பிரைஸ் தி லார்ட் நேயர்களே, இமானுவேல் எஃப்எம்ல நீங்க மிஸ் பண்ண லைவ் ஷோவை இந்த பாட்காஸ்ட்ல கேட்டு மகிழுங்க, அநேகருக்கு பகிருங்க, கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம பார்க்க போகிற தலைப்பு கொள்ளை நோய்கள். மத்தேயு 24:7 ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். கடந்த 20 ஆண்டுகளில் மட்டும் நம்ம பார்த்தோம்னா, இந்த 2001 2020 வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, சக்தி உலகத்துல பலவிதமான வியாதிகள் கொண்டு வரப்பட்டது, நான் அறிமுகப்படுத்தப்பட்டது, நிறைய வியாதிகள் வந்துட்டு இடம்பெற்றது அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு சுத்த வார்த்தை வந்து இடம்பெற்றது. சரி, அந்த இடம்பெற்ற வாதைகள் எல்லாம் எப்படி இருந்தது என்று பாத்தீங்கன்னா, தொற்று நோயாக ஒரு வழியிலிருந்து இன்னொருவருக்கு பரவக்கூடிய ஒரு தொற்று நோயாக உருவாக்கப்பட்டது. அது எப்படி அது வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல வந்த கொரோனா வைரஸ் கூட அதை வந்து ஒரு ஆய்வு கூடத்திலிருந்து அதை ஆய்வு செய்து கொண்டிருக்கும் பொழுது வெளியேறியதாக தகவல்கள் சொல்லுகிறது. ஓகே, அதே போல பல நோய்கள் பல விஷயங்களிலிருந்து மனிதனுக்கு தொற்று கொள்ளும் பொழுது அது மிகப்பெரிய அழிவை கொண்டு வருகிறது. கொரோனா நோய் தொற்றுல கூட அநேகர் மறுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஆத்மா கர்த்தருக்குள் நிறை அடைய வேண்டும் என்று சொல்லி நான் இந்த வேளையிலும் கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரிடத்துல விண்ணப்பம் வைக்கிறேன். சரி, இந்த கொள்ளை நோய்கள் என்ற பார்ட்டிகல இந்த விஷயத்துல நாம இன்னைக்கு எதை பார்க்க போறோம்னா, முதலாவது ஆவிக்குரிய கொள்ளை நோய் என்கிற இந்த ஒரு தலைப்புல வந்து நம்ம பேச போகிறோம். அது என்ன ஆவிக்குரிய கொள்ளை நோய் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒன்றிலிருந்து ஒருத்தரை பார்த்து மற்றவர் பின்பற்றி செய்தல், இது கொள்ளை நோய் அப்படிங்கிற ஒரு விஷயம். என்னன்னா, ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பின்பற்றி செய்யும் பொழுது நோயானது கேடை கொண்டு வரும். எப்படி ஒரு நோய் ஒருத்தரை மாற்றி ஒருத்தரை மாற்றி அவர்களுக்கு அழிவை சம்பவிக்கிறதோ, அதே போல ஒருத்தர் செய்யும் தீங்கினையை தவறே இல்லை என்று சொல்லி மற்றவங்க அதை எடுத்து நம்மளும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய அழிவுக்கு நேராய் ஆவிக்குரிய வாழ்க்கையை கொண்டு போய் சேர்க்கும். உங்களுக்கு புரியற மாதிரி நான் சொல்றேன். எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நாம பார்த்து செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா,
அல்லேலூயா.
உண்மைதான சக்தி,
உண்மைதான் சார்.
அவர் தான் நம்மளோட ரோல் மாடல். அவர் காட்டத்து வந்த 12 சீஷர்களுமே யாரை குறித்து சாட்சி கொடுக்கறாங்க? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சாட்சி கொடுக்கிறாங்க. அவரை போல வாழ வேண்டும், அவரை போல ரத்த சாட்சியை மறிக்க வேண்டும், அவர் கொடுத்த வேலையை செய்ய வேண்டும், அவரை மீண்டும் எதிர்கொள்ள வேண்டும். இதுதான் விஷயம். அவரிடத்துல நம்ம மீண்டும் போய் அவரை போய் பார்க்கிற தைரியம் நமக்கு இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு இந்த கடைசி காலத்துல கிறிஸ்தவர்களிடையே நிலவுகிற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த கொள்ளை நோய், அதாவது ஆவிக்குரிய கொள்ளை நோய். இது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 5:37-38 வாசி.
ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான், வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போம் துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும்.
பாருங்க, பழைய ரசத்தை பழைய துருத்திலையும் புதிய ரசத்தை புதிய துருத்திலையும் தான் வைக்கணும். ஆமென். இந்த பழைய ரசமும் புதிய ரசத்தையும் வச்சு அநேகர் வந்து தப்பான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறாங்க. நான் யூடியூப்ல கூட பாத்துருக்கிறேன், ஒரு மிகப்பெரிய ஊழியர் கூட பழைய ரசம் புதிய ரசம்ங்கிறத வந்துட்டு பழைய அந்த காலத்து ஊழியர்களையும் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் ஊழியர்களையும் கம்பேர் பண்ணி பேசியிருப்பாரு. யாருன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞாபகம் இருக்க வரல, ஆனா நடந்த விஷயத்த சொல்றேன். அவர் புரிந்து கொண்ட விஷயம் வந்து தவறு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். காரணம், இந்த பழைய ரசம் புதிய ரசம் என்பதற்கு முன்பாக நமக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும். கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு முன்பாக சீஷர்களோடு கூட பந்தி இருக்கும் பொழுது, இதை நீங்கள் பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என் ரத்தம் என்று சொல்லி அன்று அவர்களுக்கு என்னத்தை கொடுக்கிறாரு, புது உடன்படிக்கையான ரசத்தை அவர்கள் கையில கொடுக்கிறார். சோ இட்ஸ் கம்பேர் புது உடன்படிக்கை. சோ இதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்ல வராரு. என்னன்னா, பழைய உடன்படிக்கையான நியாய பிரமாணத்தையும் புதிய உடன்படிக்கையான கிருபை பிரமாணத்தையும் ஒரே இதுல நீங்க வைக்க கூடாது. ரெண்டும் ஒரே இதுல இருக்கும் பொழுது என்ன நடக்கும், ஒன்றுக்கு ஒன்று முரணாயிருக்கும். அமேன். சோ இதை தான் சொல்றாரு. அதை புரிஞ்சுக்காம ஒரு சில ஊழியர்கள் வந்துட்டு இதை தப்பான ஒரு இதில், நான் புதிய ரசம், நான் புதிய ஆளு, நான் புதிய துருத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி வசனத்தை எடுத்துக்கொள்றாங்க. இதை நாம இன்னைக்கு எப்படி படிக்க போறோங்கிறத அருமையாக்கா 5:37-38 புது ரசத்தை புது துருத்தியிலும் பழைய ரசத்தை பழைய துருத்தியிலும் வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதை நம்ம நம்மளோட இன்னைக்கான டாபிக் வருவோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வரைக்கும் பூமியில ரசம் இருந்ததா? திராட்சை ரசம்
இல்லை சார்,
இருந்தது.
ஓ சாரி,
பூமியில அது வரைக்கும் திராட்சை ரசம் இருந்தது. எப்படி நீங்க இல்லைன்னு சொல்றீங்க? எதை வைத்து நீங்க சொல்றீங்க? அதாவது அது வரைக்கும் இருந்த திராட்சை ரசத்தை தேவன் ரீபிராண்ட் பண்றாரு. இனி இது என்னோட ரத்தம், இனி இது புதிய திராட்சை ரசம். அமேன். இது ஒரு புதிய உடன்படிக்கைக்கு ஏதுவா எடுத்துக்கலாம், புதிய ரட்சிப்பின் வாழ்க்கைக்கு ஏதுவா எடுத்துக்கலாம். வாட் எவர் இட் இஸ், இது வரைக்கும் நீங்க குடிச்சிட்டு வந்ததை ஸ்டாப் பண்ணுங்க, இனி இதை குடிங்க. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நானே ஜீவ அப்பம். அல்லேலூயா, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம், ஜீவ அப்பம் நானே. இந்த ஜீவ அப்பத்தை, ஜீவ அப்பம் என்னுடைய மாம்சத்துக்கு அடையாளமா இருக்கிறது, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இதை வாங்கி புசியுங்கள், இது எனக்கு உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். அமேன். இந்த சரீரமானது எதற்கு அடையாளமா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வரைக்கும் பூமியில அப்பம் இல்லையா? அப்பம் இருந்ததே, யூதர்களுடைய அப்ப பண்டிகையில எல்லாம் அப்பம் எல்லாம் புசிப்பாங்கல்ல, புளிப்பில்லா அப்ப பண்டிகையில. அப்போ அது வரைக்கும் பூமியில என்ன இருந்தது? அப்பம், ரொட்டி இருந்தது. ஆனா இப்ப ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, அந்த அப்பம் வேணா இந்த அப்பத்தை புசிங்க. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் நீங்க வந்து லிட்டரலா எடுத்துக்க கூடாது. என்னன்னு பாத்தீங்கன்னா, சக்தி, நம்ம இப்ப இப்ப வந்து நம்ம ரொம்ப சீரியஸான கிறிஸ்தவங்களா அப்படின்னா, ஓ அப்ப இனிமே வச்சிருக்கிற எல்லா அப்பத்தையும் ரசத்தையும் தூக்கி கொட்டிட்டு புதுசா ஆண்டு கொடுக்கறதுக்காக காத்திருக்கணுமோ, அந்த அர்த்தத்துல நான் சொல்ல. அதாவது இது வரைக்கும் நீங்க கொண்டிருந்த பழக்க வழக்கங்கள், இது வரைக்கும் நீங்க கொண்டிருந்த ட்ரெடிஷன்ஸ், இது வரைக்கும் நீங்க கொண்டிருந்த உங்களுடைய கல்ச்சர்ஸ், உங்களோட ஆசைகள், இச்சைகள், சம்திங் வாட் எவர் இட் இஸ், இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கைக்குள் வந்த பிறகு இது எல்லாம் மாற வேண்டும், புது விஷயத்துக்கு மாறணும். தென் அதோட அங்க ஒரு எண்டு வருது, நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. பழைய ரசத்தை பழைய ரசத்துல இருக்கட்டும், அத நான் உனக்கு கொடுக்கிற புதிய ரசத்தோட நீ கலவாத.
ஹல்லேலூயா.
அதுல நீ கலக்கும் பொழுது என்ன ஆகுது? அந்த துருத்தியுமே கிழிந்து போகுது. உண்மையா?
உண்மை சாய்.
ஆமே. நீங்க ஒரு விஷயத்தை பார்ப்பீங்கன்னு சொன்னா, பால் வெள்ளை நிறத்துல இருக்கும், பாத்திருக்கீங்களா? இந்த பால் வந்துட்டு குழந்தைகளுக்கு வந்துட்டு மலச்சிக்கல் ஏற்படும் போது தாய்மார்கள் என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த 2-3 பிள்ளைங்க டாய்லெட் போவாத ஒரு பிள்ளைங்க இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து கொஞ்சோண்டு இந்த மஞ்சத்தூளை எடுத்து அந்த பாலில் போட்டு கத்திய சூடு காட்டி அந்த பாலில் வைப்பாங்க. நிறைய பேத்துக்கு தெரியும் நினைக்கிறேன், நான் சரியா சொல்றேன்னு தெரியல. ஸோ அப்படி செய்யும் பொழுது அந்த அந்த ட்ரெடிஷனை விட்டுருவோம். ஆனா அவ்வளவு நேரம் வெள்ளையா இருக்கிற பால் அந்த மஞ்சத்தூள் பட்ட உடனே என்னவாயிரும்?
மஞ்சளாயிரும்.
மொத்த பாலுமே மஞ்சளாயிரும் இல்லையா? ஆகுதா? அதே தாங்க இன்னைக்கு நடக்கிற இந்த ஆவிக்குரிய கொள்ளை நோய்ங்கிற காரியம். இந்த ஆவிக்குரிய கொள்ளை நோய்ன்னு சொல்லும் பொழுது பழைய ரசத்தை புது ரசத்தோட மிக்ஸ் பண்றது. நம்மளுக்கு ஒரு பழக்கம் இருக்கு இந்தியர்களுக்கு, கறி கரண்டிய நம்ம என்ன பழைய கறி கரண்டிய என்ன செய்ய மாட்டோம், புது கறி கரண்டியோட சேர்க்க மாட்டோம். சேர்த்தா என்ன ஆயிரும்? கெட்டு போயிரும். இது லாஜிக். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனையே இதுதான், பிரச்சனையே இதுதான். இத செஞ்சா என்ன தப்பு? நான் வந்துட்டேன், இயேசு கிட்ட வந்துட்டேன், இதுவும் திராட்சை ரசம் தான், பழசும் திராட்சை ரசம் தான். இப்ப நான் என்ன செய்யறேன், அந்த திராட்சை ரசத்தை இந்த புது திராட்சை ரசத்துக்கு ஏத்த மாதிரி நான் மாத்துறேன். சரியா? எல்லா விஷயத்தையும் நீங்கள் அப்படி மாத்த முடியாது, அது துருத்தியை கிழித்து போடும். அன்பானவர்களே, இப்படிதான் இந்த ஆவிக்குரிய கொள்ளை நோய்ங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்துடுறோம், வாழ்க்கையை மாத்தி ஆண்டவர் நம்மளை கூட்டிட்டு வந்துடுறாரு. வந்த பிறகு நம்ம என்ன பண்றோம்னா, பழைய ரசமான பழைய காரியங்களை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரோம். நம்ம அப்படி கொண்டு வரும் பொழுது நாம அதை செய்யறது வந்து சரின்னு சொல்லி காண்பிக்கிறோம் பாருங்க. அதை பார்த்து நம்மளை பார்த்து மத்தவங்க செய்யறாங்க, மத்தவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி செய்யும் பொழுது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆவிக்குரிய கொள்ளை நோய் என்கிற நோய் உண்மையான சத்தியத்தை மறைத்து ஆவிக்குரிய கொள்ளை நோயை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா,
அல்லேலூயா.
நீங்க கடந்த ஒரு 20 முன்னாடி பாத்தீங்கன்னா, மிஷனரிஸோட பாடுகள் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நல்லா போய் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு ஒரு 70% மிஷினரிஸோட பாடுகள் வந்து என்னவா இருக்கும்னா, வருகைக்கு குறித்து ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கிற பாரம் தான் அவங்களுக்கு அதிகமாக இருந்தது. ஆனா இன்னைக்கு ஒரு விதமான உபதேசம், உண்மையான சத்தியத்தை மறைச்சு நீ நல்லா இருப்ப, உன்னை ஆசிர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை இப்படி ஆக்குவேன் அப்படி ஆக்குவேன்னு சொல்லி வசனங்களை எடுத்து அது வந்து நமக்கு ஏத்த மாதிரி சொல்லி, உங்க பிசினஸ் நல்லா ஆக போகுது, உங்க வாழ்க்கை நல்லா ஆக போகுது, நீங்க ஓ போடுங்க, நீங்க விசில் அடிங்க, நீங்க டான்ஸ் ஆடுங்க, இதையெல்லாம் கொண்டு வந்து ஒரு சபையில இதை பிராக்டிஸ் பண்ணும்போது அதை பார்க்கிற மற்ற சபைகள் என்ன செய்யறாங்க, ஃபாலோ பண்றாங்க. இதுதான் ஆவிக்குரிய கொள்ளை நோய். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா.
இப்படி இந்த ஆவிக்குரிய கொள்ளை நோய் ஒரு ஒரு நிலைக்கு மேல போகும் பொழுது ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் மரித்து போய் மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவங்களா மாறிடுறாங்க. நான் சொல்லுகிறேன், புதிய ஏற்பாட்டில் ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. இது குறித்து நான் ஏற்கனவே ஒரு பதிவில் கூட பாட்காஸ்ட் செய்திருப்பேன். தேவனை ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று. புதிய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு விசேஷமே, நாம் ஆவியில் உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்கள், மாம்சத்தில் அல்ல. மாம்சத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு உடன்படிக்கை பண்ணப்பட்டவங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அவங்களுக்கு கட்பலகைகளில் எழுதி கொடுக்கப்பட்டது. நமக்கோ நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அமேன்,
அமேன்.
வித்தியாசம் இதுதான். அப்போ இப்படி இருக்கும் பொழுது நாம என்ன செய்யறோம், பழைய காரியங்களை கொண்டு வந்து புது என்னோட கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் கொண்டு வரேன், அதை நான் பிராக்டிஸ் பண்றேன், அது பார்க்க நல்லா இருக்கு. அதை செய்யும் பொழுது அதை மற்றவங்களும் ஃபாலோ பண்ணும்போது அது என்ன ஆகுது, ஆவிக்குரிய அழிவா மாறுது. அது நம்முடைய ஆவிகளை அரித்து அழித்து நம்முடைய மாம்சத்தை துண்டுகிறதா இருக்கிறது. இந்த பாட்காஸ்ட் எபிசோடை கேட்டு ஆதரவு வழங்கிய உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இமானுவல் எஃப்எம் இன் மற்ற பாட்காஸ்ட் பாகங்களை இமானுவல் எஃப்எம் வலைதளம், anchor.fm, Spotify மற்றும் Apple பாட்காஸ்டில் எங்கும் எப்பொழுதும் கேட்டு மகிழுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே உங்கள் இமானுவல் எஃப்எம். தேவன் நம்மோடு.